السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد،
இந்த பிதாத்துகள் என்றால் என்ன? இப்ப பிதாத் என்ற வார்த்தையை சொல்லும் போது நாங்க அரபுல பிதாத் என்றும் தமிழ்ல நூதனமான செயல் அல்லது புதிதாக உருவானவைகள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன என்றது சமயத்தில் என்ன செய்யலாம், மக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் குறைவாக இருக்கலாம். அதனால அதை பத்தி கொஞ்சம் விளக்கலாம் நினைக்கிறேன் சகோதரர்களை. பொதுவாகவே மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதுல ரெண்டு நிபந்தனைகளை வச்சுக்கு, ரெண்டு கண்டிஷன்ஸ் வச்சுக்கு. நாங்க ஒவ்வொருத்தருமே நாங்க செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் அந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்கணும். இது எங்க எல்லாருடைய கடமை. ஏன்? அந்த ரெண்டு கண்டிஷனும் நிபந்தனைகளும் நிறைவேறினால்தான் அல்லாஹ் இபாதத்தை ஏற்றுக்கொள்வான், இல்லாவிட்டால் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாளை மறுமையில் சொர்க்கம் நரகம் நாங்க எல்லாரும் நம்பியிருக்கிறோம், அப்படித்தானே? நரகத்தை அல்லாஹு தஆலா யாரை கொண்டு ஆரம்பிப்பான்? நபி அவங்க அதையும் சொன்னாங்க, அவ்வளுமன் துசஅரு பிஹிம் நார், யாரை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படும் என்றால், நபி அவங்க சொல்றாங்க மூன்று பேரை கொண்டு ஆரம்பிக்கப்படும். மூணு பேர் யாரு? அதுல ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்தவர், அதாவது ஒரு போராளி. இரண்டாவது நபர் யாரு? அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவழித்தவர். மூன்றாமவர் குர்ஆனை கற்று படித்து கொடுத்தவர், மார்க்கத்தை கற்று படித்து கொடுத்த ஒரு ஆலிம் காரி. இப்ப பாருங்க, இந்த மூணு பேரை நாங்க சமுதாயத்தில் எப்படி பார்ப்போம்? நல்லவங்களா பார்ப்போங்களா கெட்டவங்களா பார்ப்போமா? எல்லாம் ரொம்ப நல்லவங்களா தான் பார்ப்போம். ஒரு மனிதர் மாஷால்லா ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குறாருடா, யாரும் வரது பாத்தீங்களா கெட்ட மனுஷன் இப்படி கொடுக்குறாருன்னு சொல்றது இல்ல. இவரை போல இன்னும் நாலு பேர் உருவாக மாட்டாங்களா அப்படித்தான் செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப சமுதாயத்தில் நல்லவர்கள். ஆனால் சகோதரர்களே, நாளை மறுமையில் இவர்களை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல எல்லாரும் நினைச்சுக்காதீங்க. அப்படி இருக்கிறவங்கள நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்? காரணம் என்ன? நபி அவங்க சொல்றாங்க, முதலாவது மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, உனக்கு நல்ல பழத்தை தந்தேன், நீ என்ன செய்தாய்? அப்ப அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், என்னுடைய உயிரை உன்னுடைய பாதையில் அர்ப்பணம் செய்தேன். அதை விட வேற பெருசு ஒன்றும் இல்ல, என்னுடைய உயிரை உனக்காக அர்ப்பணம் செய்தேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீ அர்ப்பணம் செய்தது உண்மை, ஆனால் உனக்காக என்று நீ சொல்கிறாயே அது போய் கதப்த, அப்படியே ஒரு ஹதீஸ்ல நீ போய் சொல்கிறாய், நீ எனக்காக செய்யல, உன்னை பெரிய வீரர் என்று மக்கள் சொல்ல வேண்டும், அதற்குத்தான் செய்தாய், அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது, எனவே இன்று நரகத்துக்கு போ என்று சொல்லப்படுமா? எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இரண்டாவது மனிதர் அல்லாஹ்வுக்காக நிறைய செலவழித்தவர், அவரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, உனக்கு பொருளாதார வசதியை அதிகமாக தந்திருந்தேன், நீ என்ன செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் அள்ளி அள்ளி செலவழித்தேன், வாரி வழங்கினேன் சொல்வார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ செலவழித்தது உண்மை, எதுக்கு செலவழித்தாய்? உன்னை மக்கள் பெரிய கொடையாளர், பெரிய கொடை வல்லல், பாத்தீங்களா, இந்த காலத்தில் உள்ள நலிமாஜியார் அப்படின்னு என்ன செய்யணும், பேசணும், விளங்கிச்சா? அப்படி என்று சொல்லி என்ன, நீங்க உங்களை பெருமையாக மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக செலவழித்தாய், உனக்காக என்று நீ சொல்கிறாயே, அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்று சொல்கிறாய், அல்லாஹ் சொல்லுவானா, கதப்த, நீ பொய் சொல்கிறாய். சகோதரர்களே, அண்ணாவே மூத்துல பார்த்து பொய் சொல்றான்னு சொன்னா இதுக்கு மேல என்ன பேசினீங்களா? என்ன என்ன சொல்லேலும் நரகத்துக்கு போன அல்லாஹ் சொல்லுவான, சுபஹானல்லாஹ். மூன்றாமவர் பெரிய காரி, குர்ஆன படிச்சிருக்கிறார், குர்ஆன படித்து கொடுத்திருக்கிறார், மார்க்கத்தை கற்றவர், படித்திருக்கிறார், படித்து கொடுத்திருக்கிறார். எதற்காக செய்தாய் நீ கேட்கும், அவர் சொல்லுவார், உனக்காக செய்தேன். நல்லா சொல்லுவானா, கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக செய்யல, உன்னை மக்கள் பெரிய காரி என்றும் பெரிய அறிஞர் என்றும் பேச வேண்டும், அதற்காக செய்தாய், அது உலகத்தில் செய்யப்பட்டு விட்டது, இன்றைக்கு நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா. அப்ப பாருங்க, இவர்கள் செய்த பெரிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விட்டதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளத்தில் என்னைக்கல்ல அல்லாவுக்கு என்று அந்த இஹ்லாஸ் இருக்கல்ல. எனவே சகோதரர்களை, இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு முதலாவது நிபந்தனை நாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அன்றி வேறொருவர வணக்கத்தில் நாங்கள் நோக்காக கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், இது எனக்கு செய்யப்பட்டதல்ல, இது இன்னாருக்காக வேண்டி செய்யப்பட்டது, அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சகோதரர்களே, நபி அவர்கள் அல்லாஹ்வை பத்தி சொன்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரும் ரோசக்காரன் சொன்னாங்க. அல்லாஹ்வை பத்தி நபி அவங்க சொன்ன செய்திகள் ஒன்றுதான் என்ன, அல்லாஹ் ரோசக்காரன். எங்களை தெரியும், சாதர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடத்துல சபையில வச்சு நபி அவங்க சொன்னாங்க, யாராவது ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்துல வேறொரு ஆணை கண்டு விட்டால் என்ன செஞ்சிடாதீங்க, உடனடியாக நீங்க முடிவெடுத்துறாதீங்க. நாலு சாட்சிகளை நீங்கள் நிரூபிக்க வேண்டும், நாலு சாட்சிகளை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன், குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு நாலு சாட்சி வேணும், நீங்க எடுத்தெடுப்புல குற்றவாளி என்று சொல்றதல்ல. சகோதரர்கள், இதை சொன்ன உடனே சாதுரதிகள் தானவங்க அந்த சபையில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் நாலு சாட்சி வர காட்டு ஒரே வெட்டு தான் சரிங்களா, என்னுடைய இது என்னன்னா அந்த இடத்துல என்ன ஒரே வெட்டு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, சாதை பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய ரோசக்காரராக இருக்கிறார் சரிங்களா, அவரை விடவும் நான் ரோசக்காரன், அவரை விடவும் நான் ரோசக்காரன், என்னை விடவும் அல்லாஹ் ரோசக்காரன் சொன்னாங்க. சகோதரர்கள், இந்த ஹரிசை மா இப்னுல் கையும் விளங்கப்படுத்த போது சொல்றாங்க, சாதுரங்க அவங்க செஞ்சது சரின்னு நினைச்சிடாதீங்க, அவங்க செஞ்சது பிள்ளை. ஏன், அல்லாஹ் பாத்தீங்களா அவர் ரோசக்காரவர், நான் அவரை விட ரோசக்காரர், அல்லாவும் ரசூலும் ஒன்ற சொன்னா அதை செய்யறதுதான் பெரிய ரோசம் இல்லைங்களா. ஆனாலும் அவருடைய ரோசத்தை மட்டும் எடுத்து நபி அவங்க என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா, எவ்வளவு ரோசத்தோட பேசுறாரு, நான் அவரை விட ரோசக்காரன், என்னை விட அல்லாஹ் ரோசக்காரன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, ஆக அல்லாஹ் தனக்கு என்று செய்யப்படாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி. ஏன், அல்லாஹ் அவ்வளவு ரோசமிக்கவன். அதனால்தான் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொல்கிறான், இணை வைப்பதை விட்டும் நான் மிக தேவையற்றவன், யாராவது எனக்கு இணை கற்பித்தால், இணை என்று சொன்னா சிலையை வணங்குறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் அல்லாஹ்க்கு ஒன்று செஞ்சா அது இணைதான். அப்ப எனவே யாராவது எனக்கு இணை கற்பித்து வித்தால், அல்லாஹ் சொல்கிறான், தரக்துஹு வஷிர்கஹு, அவனையும் அவனுடைய இணையையும் நான் விட்டு விடுவேன், எனக்கு எந்த சம்பந்தமும் அதுல கிடையாது. அப்ப இபாதத்துல முதலாவது நிபந்தனை நாம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள். வணக்கம் சொல்ல நேரம் மண்டைக்கு டக்குன்னு வாரது சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இல்ல, நாங்க செய்யற சதக்கா குடும்பங்களுக்கு செலவழிக்க கூடியது, மக்களோட பழக கூடியது, உதவி செய்யக்கூடியது, இதெல்லாம் இபாதத்தான். அப்ப எனவே இந்த இபாதத்களின் போதும் எங்களுடைய நோக்கம் என்னதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி, அவனுக்காக என்பதுதான் நோக்கம். அதனால குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், சூரத்து தஹர், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபோல இரண்டாவது ரகாத்துல இமாம் ஓதுவார். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் செலவழிப்பார்கள், வயுதைமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா, மிஸ்கீனை கொடுப்பார், யதீமை கொடுப்பார், சிறை கைதிக்கும் கொடுப்பார், சிறை கைதிக்கும் கொடுப்பார். சகோதரர்களே, இந்த மூணை அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன சொல்றான், அவங்க சொல்லுவார்களாம், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அல்லது ஏதாவது பிரதி கூலி தர வேண்டும் என்றோ என்ன செய்யல, நாங்க எதிர்பார்த்து செய்யல. அப்ப சுக்ரன் சொல்லாட்டி உடனே பாத்தீங்களா, இவ்வளவு செஞ்சு நன்றி இல்லாத ஒரு சுக்ரான்னு சொல்றான் இல்லையே. அப்ப இவருடைய மனசு என்ன செய்யுது, சுக்ர எதிர்பார்க்குது. சகோதரர்களே, உதவி பெற்றவருடைய கடமை அது, அவர் நன்றி உள்ளவராக இருக்கணும் இல்லைங்களா. ஆனா உதவி செய்தவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இவங்க ஏதாவது நன்றி செலுத்தணும், எனக்கு ஏதாவது பிரதி கூலி. என்ன, சில ஊர்களில் வந்து கல்யாணத்தை கிஃப்ட் கொண்டு போறாங்களாம், என்ன கடமை சட்டம்னு சொன்னா, கொடுத்து பெருசா கொடுத்தா பெருசா என்ன செய்யும் வரும், பெருசா கொடுத்தா. அப்ப இவர்களுடைய கொடுக்கிற நேரம் எதிர்பார்ப்பு என்னன்னா, கொடுக்கற மாதிரி ரிட்டர்ன் என்ன செய்யணும், எங்களுக்கு வரணும். அப்ப எப்படி கூலி கிடைக்க போகுது, அப்ப நாங்க கொடுக்கும் போது அல்லாவுக்காக நாங்க கொடுத்தோம், ஹலாஸ் முடிஞ்சு, பிரதி கூடி அவங்க தரோன்னு எதிர்பார்த்தோம்டா, இது அல்லாவுக்காக வேண்டி செய்யப்பட்டதா என்பது கேள்விக்குறியாகிடும். எனவே சகோதரர்களே, அல்லாவுக்காக என்ற தூய்மையான பரிசுத்தமான எண்ணம் இல்லாவிட்டால் அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது நிபந்தனை. சகோதரர்களே, இரண்டாவது நிபந்தனை மிக முக்கியமானது, அதுலதான் நிறைய பேர் பிளவுடுறது. இதுதான் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தந்த முறையில எங்கட வணக்கம் இபாதத்து இருக்கிறதா இல்லையா, இதை செக் பண்றது இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தந்த மாதிரி வணக்கம் இல்லாட்டி அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப சிலர்கள், இப்ப நான் நன்மையில ஒரு கிளிப் ஒன்று வந்துச்சு, அதுல கேட்டேன், அதுல பேசக்கூடிய ஒரு சகோதரர், இபாதத்துகள் செய்யறதுக்கு அது நல்லதா இருந்தா போதும், மார்க்கம் சொல்லி தர ஒன்று கட்டாயம் இல்ல அப்படி ஒன்று ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு ஹதீஸையும் அதுக்கு ஆதாரமா சொன்னார். என்ன ஹதீஸ், பிலால் ரதியல்லாஹு அவர்களை வந்து அவர்களுடைய பாதரட்சை சப்தம் சொர்க்கத்துல கேட்டதாக நபி சொல்லி, நபியே கேட்கிறாங்க பிலால்ட்ட, பிலால் நீங்க என்ன அமல் செய்றீங்க, அப்ப அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வதுவுக்கு பிறகும் இரண்டு ரகாத்துக்கள் நான் என்ன செய்து விடுவேன், நான் தொழுது விடுவேன். அப்ப சொல்றாரு, இந்த ரெண்டு ரகாத்து வந்து ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்ததா இல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்ப சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வதுவுக்கு பிறகும் இரண்டு ரகாத்துக்கள் தொழுவது என்னுடைய வழமை, தொடர்ச்சியாக நான் இதை செய்து வருகிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அமல் தான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்குது. அப்ப பாத்தீங்களா, இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கலையே, சொல்லி கொடுக்காம தானே பிலால் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, உண்மைதான், சந்தேகம் இல்லை. ஆனா ஹதீஸ் என்றால் என்ன? ரசூலுல்லாஹுடைய சொல், செயல், அங்கீகாரம். இப்ப நபியவங்க அங்கீகரிச்சாங்களா இல்லையா? நாங்க ஏன் வுதுவுக்கு பின்னால் ரெண்டரை காசு சொல்வது சுன்னத்தில் எடுத்தோம்டா? பிலால் ரலியல்லாஹு செய்ததை வைத்து அல்ல, பிலால் செய்ததை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். அதனால் இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? பிலால் ரலியல்லாஹு மிஸ்டேக்கா செஞ்சிட்டாங்க. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நபி இடத்துல மூன்று சஹாபாக்கள் வருகிறார்கள். ரசூல்லாட மனைவி மாற்ற வந்து ரசூல்லாவுடைய இரவு நேர வணக்கம் வாழ்க்கையை பத்தி கேட்கிறாங்க, பதில் சொன்னாங்க. அப்ப மூணு பேரும் என்ன முடிவெடுத்தாங்க? மூணு பேரும் முடிவெடுத்தது, ஒருவருடைய முடிவு, நான் இரவெல்லாம் தொழப்போகிறேன் சொன்னார், இரவெல்லாம் வணங்க போகிறேன். ரெண்டாவது, நான் பகலெல்லாம் நோன்பு நோக்க போகிறேன். மூன்றாமவர், நான் இனி திருமணம் முடிக்காது பிரம்மச்சார வாழ்க்கையை கடைபிடிக்க போகிறேன் சொன்னார். இப்ப பாருங்க, இந்த மூணு பேருடைய நோக்கம் என்ன? இப்ப ஒருத்தர் நான் ராவெல்லாம் குடிக்க போறேன், பகல் மற்றவர் நான் பகலெல்லாம் என்ன விபச்சாரம் செய்ய போறேன், இப்படி அப்படி எடுத்தாங்க இல்ல? மூணு பேரும் மூன்று பெரிய அமல்களை பாரம் எடுத்தார்கள், தொடர்ச்சியாக செய்ய போவதாக சொன்னார்கள். ஆனா நபிக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் மூணு பேரை கூப்பிட்டு சேர்ந்தாங்க. அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தான் இப்படி இப்படி எல்லாம் சொன்னீர்களா என்று கேட்டுவிட்டு, நான் உங்களை விட அல்லாவை அஞ்சுபவன், இரவில் வணங்குகிறேன் தூங்கவும் செய்கிறேன், பகலில் நோன்பு பிடிக்கிறேன் நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன், திருமணம் முடித்து பெண்களோடு குடும்ப வாழ்க்கை நான் நடத்துகின்றேன், இதுதான் எனது வழிமுறை, யார் இதற்கு மாறு செய்வாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. இப்ப பாருங்க, தடுத்தாங்களா இல்லையா? அவங்க மூணு பேரும் ஆர்வப்பட்டு மூணு விஷயம், அப்ப பிலால் ரலியல்லாஹு விஷயத்தில் அங்கீகரிக்கிறாங்க, இந்த சஹாபாக்கள் அமல் செய்வதாக ஆர்வப்பட்டு முடிவெடுத்ததை கேள்விப்பட்ட நபி தடுக்கிறாங்க. அப்ப நபியுடைய தடை வந்து விட்டது அங்க. அப்ப அங்க அங்கீகாரம், இங்க தடை. அப்ப ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தால் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எனவே பிலால் செய்ததார் என்பதற்காக நாங்க பாரம் எடுக்கல, பிலால் செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். எனவே சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் பார்க்க வேண்டும், செக் பண்ணி பாருங்க, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ்கள்ல இருக்குதா இல்லையா? எப்படி செக் பண்றது? எங்களுக்கு ஹதீஸ் கிதாப் எல்லாம் வாசிக்க தெரியாது சகோதரனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன செய்திருக்கிறது, ஹதீஸ் கிதாபுகள் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. சரி, அதுக்கு உங்களுக்கு சோம்பரமா இருந்தா மாச்சலா இருந்தா என்ன செய்யலாம்? எத்தனையோ பல உலமாக்கள் இருக்கிறாங்க, ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கோல் அடிச்சு என்ன செய்யுங்க, விசாரிங்க. இப்ப சாதாரணமா ஒருவர் ஜப் என்ன சரி ஆவிச்சுன்னு சொன்னா, இன்னொரு ஜப் ஒன்று அப்ளை பண்றதுக்கோ பாக்குறதுக்கோ எத்தனை பேர் நாங்க விசாரிக்கிறோமா இல்லையா? சிவி எத்தனையோ இடத்துல என்ன செய்யப்படுது, தாறுமாறாக அனுப்பப்படுகின்றது. இதே மாதிரி நாலு உலமாக்கள்கிட்ட நாங்க ஒரு சப்ஜெக்டை விசாரிச்சோம் என்று சொன்னா, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு தெளிவொண்டு கிடைக்கும். சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் பாருங்க எத்தனை விதமான விவாதத்துகள், மௌலுது என்ற பேர்ல எத்தனையோ விதமான மௌலுது, அங்கால ராத்திப் என்ற பேர்ல எத்தனையோ விதமான ராத்திப், ஜிக்ர் என்ற பேர்ல எத்தனையோ விதமான ஜிக்ரு, அது இங்கேயும் வந்து செய்யறாங்களாம் சொல்லி நேற்று ஒரு சகோதரர் சொன்னாரு, இங்கே ராத்திபு நடக்குதுன்னு சொல்லி புதுமா, இந்த நாட்டிலே ராத்தி போடுறாங்களா? இந்த நாட்டிலேயும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கூட்டமாக சேர்ந்து மௌலூது ஓதுகிறார்கள். சரி, செய்யுங்கள் சகோதரர்களே, அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க செய்யுங்க. ஆனா பிளீஸ், அல்லாட ரசூல் செஞ்சாங்களா இல்லையான்றது கொஞ்சம் செக் பண்ணிட்டு செய்யும், அல்லாட ரசூல் இவ்வாறு செய்தார்களா இல்லையா? ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு சிரமப்படுறீங்க, இவ்வளவு செலவழிக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரணும், அதானே உங்களுடைய எதிர்பார்ப்பு? அல்லாஹ் இதை கபூல் செய்யணும், மறுமையில் என்ன செய்யணும், உங்களுக்கு வெற்றியை தரணும். அல்லாஹ் மூத்திர தூக்கி அடிச்சா என்ன செய்யறது? அப்ப இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா செய்ததா இல்லையா என்பதை செக் பண்ணி பாருங்க. எனவே சகோதரர்களே, மௌலுது ராத்திபு இந்த திக்ரு மஜ்லிஸ் இது எதுவும் மார்க்கத்தில் இல்லை என்பதை ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். திக்ரு மஜ்லிஸ் என்பது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட சேர்ந்து ஓஹாந்து கத்திக்கொண்டு திக்ரு செஞ்சதாக எந்த ஒரு ஹதீஸ்லயும் இல்ல. இந்த ராத்திபு மௌலுது எல்லாம் பிற்பட்ட காலத்துல உருவானது, நபியுடைய காலத்துல இதெல்லாம் இருக்கவே இல்லை. எனவே இவைகள் மார்க்கத்தோடு சம்பந்தப்படாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நல்ல காரியம் என்ன சகோதரர்களே, நல்லதுன்னு பார்த்தா எத்தனையோ நல்லது விஷயங்கள். இப்ப பாங்கு சொல்றோம், நாங்க ஜும்மாவுக்கு பாங்கு சொல்றோம், நாலாந்த தொழுகைகளுக்கு பாங்கு சொல்றோம். இப்ப மலை தொழுகைக்கு தானே, மலை தொழுகை அதுக்கு பாங்கு சொல்லுவாங்களா? சொல்றது இல்ல. சூரிய சந்திர கிரான தொழுகை பாங்கு சொல்லுவாங்களா? சொல்றது இல்ல. பெருநாள் தொழுகைக்கு பாங்கு சொல்றாங்களா? சொல்றது இல்ல. அதுவும் மக்களை ஒன்று கூட்டுறது தானே, அதுக்கும் பாங்கு சொல்லலாம் தானே. நல்ல விஷயம் செய்ய மாட்டோம் நாங்க. ஏன் செய்ய மாட்டோம்? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அஞ்சு நேர தொழுகை தான் வாங்க சொன்னாங்க, அந்த தொழுகைக்கெல்லாம் வாங்க சொல்லல. சுபோகம் என்றதா தொழுகிறோம். ஏன் ஒரு மூணு ஒரு நாலு நல்ல காரியம் தானே செய்யலாம், செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? அங்கு எங்களுக்கு விளக்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு தான் செய்தார்கள். எனவே சகோதரர்களை, இபாதத்கள் செய்யும் போது நபியுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் எவ்வளவு செய்தார்களோ அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு தெரியும், தொழுத பிறகு 33 தடவை திக்ரு. ஏன் ஒரு 100 தடவை செய்யலாமே? இப்ப அவங்களுக்கு எல்லாம் டியூட்டி நிக்குது, அதனால ஆபீஸுக்கு ஓடி போறாங்க, 33 தடவையோட முடிச்சு போட்டு போறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா இருக்கிறேன். ஒரு 100 தடவை என்ன செய்வோம்? தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவைக்கு பதிலாக 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை செய்யலாமா? அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது 33, 34 செஞ்சாலும் கேன்சல் தான். 34 செஞ்சாலும் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவுக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள். அதுக்காக மறந்து ஒருத்தர் செஞ்சுட்டாரு, செய்தார் சகோதரர்களை. எனவே இந்த இபாதத்துகள் காலை மாலை திக்ர் என்று பாருங்க, எங்களுக்கு தெரியும் சில அமைப்புகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், 100 தடவை தஸ்பி செய்யுங்கள், 100 தடவை ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்லுங்கள், 100 தடவை நீங்கள் என்ன அதாவது இஸ்திக்பார் செய்யுங்கள். சகோதரர், நீ உலமாக்கள் இடத்துல கேட்டு பாருங்க, நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் இப்படி திக்ர் செய்ததாக ஹதீஸ் இருக்கிறதா? இது யாரையும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியா பார்க்காம செக் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்? நாங்க நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செஞ்சாதான் எங்களுக்கு கூலி கிடைக்கும். காலையில் நபி அவர்கள் 100 முறை என் மீது செலவாத்து சொல்லுங்கள், மாலையில் 100 முறை செலவாத்து சொல்லுங்கள் சொன்னார்களா? காலையில் 100 முறை இஸ்திக்பார் செய்யுங்கள், மாலையில் 100 முறை இஸ்திக்பார் செய்யுங்கள் சொன்னார்களா? தேடி பாருங்க, ஹதீஸ்ல இருந்தா தாராளமா செய்யுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, செய்ய சொல்லி. இப்ப எங்களுக்கு தெரியும், யார் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த திக்ர யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவாரோ அவருக்கு 5 விதமான நன்மைகள் பயன்கள் உண்டு அப்படி சொல்றாங்க. காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று நபி அவர்கள் 100 தடவைகள் சொல்லி இருக்கிறார்கள், ஹதீஸ்ல வந்திருக்குது. நாளொன்றுக்கு யார் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லுவாரோ கடல் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். சகோதரர்களே, சில விக்ருகளுக்கு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சில விக்ருகளுக்கு அளவு அமௌண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, சில விக்ருகளுக்கு நபி ஒன்றும் சொல்லல, சும்மா சொன்னாங்க. எனவே அந்த விக்ருகளை நாங்க சும்மா தான் சொல்லணும். இப்ப ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்வது நபி அவங்க எப்படி சொல்றாங்க? யார் என் மீது 1 தடவை சலவாத்து சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் 10 தடவை சலவாத்து சொல்லுவார். அப்ப இதை இப்படியே மக்களுக்கு சொல்லிட்டோம்னா விஷயம் முடிஞ்சு. நாங்க போய் வரையறுக்க தேவையில்லை, காலையில 100 செய்யுங்க, மாலையில 100 செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, இன்னில அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி 100 மர்ரா, நாளொன்றுக்கு நான் இஸ்திக்பார் 100 தடவை செய்கிறேன். இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, இன்னில அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌம் அக்தர மின் 70 மர்ரா, 70 தடவைகளை விட அதிகமாக நாளொன்றுக்கு நான் இஸ்திக்பார் செய்கிறேன். நபி அவங்க சொன்ன ஹதீஸ் இதை இப்படியே மக்களுக்கு சொல்லிருங்க. நபி அவங்க இப்படி சொன்னாங்க. அப்ப அவருடைய வசதியை பொறுத்து அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட போய் காலையில 100 மாலையில 100, யார் வரையறுத்தது? அல்லாஹ் ரசூல் வரையறுக்காம சொன்னது நீங்க எப்படி வரையறுக்க முடியும்? கேள்வி வரும். எனவே இந்த திக்ர்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் தேடி பாருங்க, இதுக்கு ஹதீஸ்கள் இருந்தா கொஞ்சம் ப்ளீஸ் எங்களுக்கு கொண்டாந்தாங்க, நாங்களும் செய்யறதுக்கு என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஆனா காலை மாலையில் ஓதுவதற்கு என்று பல திக்ர்கள் வந்திருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. அதை சொல்லுன்னு சொன்னா இங்கே டைம் போகும் அதுக்கு. எனவே சகோதரர்கள், ரெண்டாவது நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த முறையில் இபாதத் செய்ய வேண்டும். எனவே இதை மண்டையில நாங்க ஆழமா பதிச்சு வைக்கணும். நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்ததா இல்லையா? அது சின்ன ஒரு சுபஹான் அல்லாஹ்வா இருந்தாலும் சரி சகோதரர்களே. ஏன், என்ன காரணம், ஏன் இதை வலிமையாக சொல்கிறோம்? நாங்க ஆர்வத்தோடு செய்கிறோம், ஆசையோடு செய்கிறோம். உண்மையிலேயே இந்த பிதாத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் வந்து அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும் பாவம் செய்யணும் என்ற நோக்கத்தில் அவங்க செய்யல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாட்டியும் நாங்க இப்படித்தான் செய்வோம் என்று அவர்கள் மனமுற அவங்க நினைச்சுக்கொண்டு ஈகிறாங்க, இதுல அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் மார்க்கத்தினுடைய அடிப்படையை நினைக்க மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே குல், மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும். ஒரு சஹாபிய பாக்குறாங்க, நபி வெளியே ரோட்ல நின்று கொண்டிருக்காரு, பள்ளிக்கு வெளியே வெயில்ல நிக்கிறாரு. கேட்டாங்க, ஏன் அவர் வெளியே நிக்கிறாருன்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல, வெயில்ல நிக்கிறதுக்கு நேர்ச்சி செஞ்சுக்காராம், வெயில்ல நிக்கிறதுக்கு என்ன நேர்ச்சியை செய்திருக்கிறார். அவர் உழுக்க வர சொல்லுங்க, அவர் உழுக்க என்ன நேர்ச்சியை தூக்கி வீசி போட்டு உழுக்க வர சொல்லுங்க. யார் அல்லாவுக்கு வழிபடுவதற்கு நேர்ச்சியை செய்தாரோ அவர் வழிபடட்டும், யார் அல்லாவுக்கு மாறு செய்ய நேர்ச்சியை செய்தாரோ அவர் அந்த நேர்ச்சியை விட்டு விடட்டும். எனவே இப்படியெல்லாம் நினைச்ச மாதிரி நேர்ச்சியை செய்வதல்ல, மார்க்கம் காட்டி தந்த முறையில் அந்த நேர்ச்சியை செய்யணும். சகோதரர்களே, ஒருமுறை போர்க்களத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். நோன்பு என்பது எவ்வளவு சிறப்பான காரியம், நோன்பை உட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க நோன்பை உட சொல்லி விட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் நோன்பை உடல்ல சொன்னாங்க, உலா இக்கல் உசாத், அவர்கள் தான் எனக்கு மாறு செய்தவர் சொன்னாங்க. செஞ்சது நன்மை, நபி எச்சரிக்கிறாங்க. ஏன், நான் சொன்னதை செய்யணும், நான் சொன்னது என்ன அதுக்கு தான் அல்லாஹ் என்னை அனுப்பிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்ததா இல்லையா என்பதை கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். ஓதக்கூடிய மௌலுதுகளா இருந்தாலும் சரி, ராத்திபுகளாக இருந்தாலும் சரி, திக்ருகளாக இருந்தாலும் சரி, தமிழ் இந்தியாவில் ஒரு இடத்துக்கு டெல்லிக்கு போன ஒரு இடத்துக்கு போய் பார்க்குற நேரம் ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடக்கிற சகோதரர்களே, அந்த மஜ்லிஸுக்கு நான் போனேன். நேரடியாக நான் போய் பார்த்தேன், பெரிய தஸ்மி ஒன்று போட்டிருக்கு, ஒரு 1000 இந்த தசமணிக்கு மதில அப்படியே சுற்றி வளைச்சி போட்டிருக்கு. ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு பிடிச்சிக்கோன்னு திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு பக்கத்தில் போய் இருந்து நான் கேட்டேன், என்ன திக்ர் செய்யறான் பாபன், அவர் எப்படி திக்ரு சார், இல்லல்லா 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 ரசூல்லா எங்கேயாவது இல்லல்லா இல்லல்லா சொல்லி தான் இருக்காங்களா. ஏன்னா இப்போ சிலாக்கில் பாருங்க, அல்லா அல்லா சரி, அல்லாஹ் அல்லாண்டு திக்ரு செய்ய அல்லாஹ்வுடைய ரசூல் படித்து தந்தார்களா, எங்கேயாவது எப்பயாவது எங்கேயாவது இருந்து கொண்டு நபி அல்லாஹ் அல்லாண்டு 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, 10 தடவை சொன்னார்களா. சகோதரர்களே, வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் படித்து தரலையே. அல்லாஹ்வுடைய ரசூல் திக்ருக்கு என்ன எங்கள்கிட்ட பஞ்சமா சகோதரர்களே? திக்ரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் புதிய புதியாக திக்ர எல்லாம். இப்ப அண்டைய கூட ஒரு சகோதரன் வாட்ஸ்அப் கிளிப்ல நிறைய வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பல் அர்ஷில் அலீம் சொல்லி 3 தடவை சொன்னா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். இப்ப முந்தநாத்து கூட ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தாரு, இரவையில் தூங்கும் போது பிஸ்மில்லாண்டு 21 தடவை சொல்லிட்டு படுங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் கிளிப் வந்திருக்கு. 21 தடவையா, இதுவரைக்கும் அப்படி ஒரு ஹதீஸ் நாங்க கேள்விப்படவே இல்லை என்று அவருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தா இங்க இருக்கின்ற அனுப்புங்க, நாங்களும் விஷாலா ஸ்டார்ட் பண்றோம் அதை செய்யறதுக்கு. அப்ப ராவேல படுக்கிற நேரம் மோதுறதுக்கு எத்தனையோ திக்ர் நபி சொல்லி தந்திருக்கிறார்கள், அதெல்லாம் இருக்க பிஸ்மில்லா என்று 21 தடவை சொல்லுங்க. மதீனாவுடைய அந்த மையவாடிக்கு போன நேரத்தில் அங்க வந்த ஒருத்தர் சொன்னாராம், 11 முறை குல் சூரா ஓதி கபுராளிகளுக்கு நீங்க ஹதியா பண்ணுங்கன்னு சொல்லு. 11 முறை அல்ல, 11,000 முறை ஓதி ஹதியா செய்யறோம் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா அதை சொல்லுங்க. 11 முறை அல்ல, 11,000 முறையாவது இங்க இருந்து இரவு பகல்ல இருந்து ஓதி ஹதியா செய்வோம், நோ ப்ராப்ளம், பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா இல்லையா அதை கற்றுத்தாங்க முதல்ல. ஏன், இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியில் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பார். எனவே சகோதரர்களை, இதை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். யாராவது இந்த மாதிரி இந்த மௌலூது ராத்திபு இந்த மாதிரியான காரியங்களுக்கு உங்களிடம் நன்கொடை கேட்டால் அதற்கு நன்கொடை கொடுப்பது பாவம் என்பதை மனதில் பதிவு செஞ்சுக்கோங்க. அவைகளுக்கு நன்கொடை கொடுப்பது பாவம். ஏன், அவைகளில் சில இடங்களில் சகோதரர்களை அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களும் நடக்குது. எனக்கு பெரியார்கள் நாதாக்கள் என்று பெரிய சிலாக்கள காலில் விழுகிறாங்க, அவங்கள்ட்ட போய் துவா கேட்குறாங்க, இப்படி சிறுக்குடைய அம்சங்களும் கூட என்ன, அப்போ உலமாக்கள் இந்த மௌலூது ராத்திபையெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய வசனங்களில் சிலது என்ன மோசமான, அதாவது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தையுள்ள வசனங்கள் கூட இருக்கின்றது. சகோதரர்களே, புருதா எங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டில் எவ்வளோ பிரபல்யமாக பிரசுரமாக ஓதப்படக்கூடிய புருதா. அந்த புருதால அவர் இமாம் பூசரி அதை தொகுத்தவர், சமயத்தில் அவர் அந்த இடத்துல விளக்கம் தெரியாமல் சொல்லியிருக்கலாம், ஆனா பிழை என்று விளங்கினா நாங்கள் ஓதக்கூடாது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நபிய புகழும் வகையில் வமின் ஜூதிக்க துன்யா வபர்ரதுஹா வமின் ஜூ என்ன வமின் இல்மிக்க இல்முல் லௌஹி வல் கலமி. அப்ப ரசூலுல்லாஹ் புகழ்றாரு, நபியே உங்களுடைய அறிவுல ஒரு பகுதி தான் லவ்வுல் மஹ்ஃபூலுடைய அறிவு, லவ்வுல் மஹ்ஃபூல்ல இருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய அறிவு கூட உங்களோட அறிவுல ஒரு பகுதி தான் அங்க இருக்கு அப்படின்னா உங்கள்ட்ட அதை விட கூட இருக்கின்ற அர்த்தம். இன்னும் சொல்றாரு, வமின் ஜூதிக்க துன்யா வபர்ரதுஹா, இந்த உலகமும் மறுமையும் நீங்கள் வழங்கிய கொடை தான். அஊது பில்லா, இது அல்லாஹ்வுக்கு நேரடியா மோதுற வார்த்தை இல்லையா? எங்களை தெரியும், மதீனால மஸ்ஜிது நபவியில ஷேக் முகமது முக்தார் சங்கீடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த பைத்தை படிச்சு காட்டே சொல்லி போட்டு சொன்னாரு, இதை நாங்க சொன்னா ஃபமாதா பக்கியல் இல்ல, அல்லாஹ்வுக்கு என்னத்தை நாங்க மிச்சம் வச்சோம், எல்லாத்தையும் நபியை கொடுத்துட்டோமே, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், நபிக்கு கொடுத்துட்டோம். நபியை புகழ வேண்டும், அவர் புகழுக்குரியவர், ஆனால் அதற்காக அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது. யா ரசூலல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வும் நாடியபடி என்று சொன்ன நேரத்திலே நபி அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் பிறகு அல்லாஹ் பிறகு நீங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சில மஸ்ஜிதுகள்ல பாருங்க, இங்க அல்லாஹ் நடிச்சுதான் இங்க முகமது நடிச்சுக்கு, இது கூடுமா, கூடாது. அல்லாஹ் முகமதோட என்ன செய்ய முடியாது, நாங்க ஈக்குவல் பண்ண முடியாது. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் நாடிச்சு அதே கருத்துக்கு, அது வேற விளங்கிச்சா. அப்ப எனவே இந்த 2 நிபந்தனைகளையும் மனதில் ஆழமாக பதித்து வைத்து இந்த ரெண்டும் எங்களுடைய இபாதத்தில் நடக்குதா இல்லையா என்று கவனம் சொல்வது சகோதரர்களே எங்களுடைய கடமை. எனவே இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறையில் செய்கிறோமா இல்லையா. எனவே மௌலூதுக்கள், இந்த ராத்திபுக்கள், இந்த திக்ர் மஜ்லிஸ்கள், இது எதுவுமே ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தையில், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் கிடையாது, கிடையவே கிடையாது. இருப்பதாக சொல்பவர்கள் நபியுடைய காலத்தில் அப்படி நடந்ததற்கு அதற்குரிய சான்றுகளை கொண்டாந்து சொல்ல சொல்லுங்க, இருக்கிதா என்று ஹதீஸ்கள் இருந்து காட்ட சொல்லுங்க. விளங்கிச்சா? வெறுமனே கருப்பு பேனையால வெள்ளத்தால இருந்தா அது ஹதீஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. விளங்கிச்சா? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, இப்படி ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. இந்த கிரந்தங்கள்ல எந்த கிரந்தத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்ட சொல்லுங்க. அப்படி இருந்தால் மற்றவர்களும் என்ன செய்வார்கள்? அமல் செய்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா பிதஅத்தான இந்த காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் எச்சரித்ததை இமாம் அவர்கள் சொன்னார்கள், வஇயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கின்றேன், வமுஹ்தஸாதில் உமூர், புதிதாக தோன்றக்கூடியவைகள். சகோதரர்களே, இபாதத்து என்று எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தேவையோ, அது அனைத்தையும் நபி படித்து தந்துட்டாங்க. படித்து தந்து விட்டுதான் சென்றார்கள். ஒரு சிறிய அம்சத்தையும் பேலன்ஸா நீங்க எல்லாம் சேர்ந்து ஆய்வு செய்து கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு நபி விடவே இல்லை. எந்த ஒரு சிறிய அமலா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் காட்டி தராம போகவில்லை. எனவே எல்லாம் காட்டி தந்த பத்திரிகை சகோதரர்களே, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமல்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல நிரூபணமாக இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ அமல்களை நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். சில போது தெரிந்தாலும் வாழ்க்கையில் அமல் செய்யாமல் இருக்கிறோம். இப்படி இருக்கும் போது இல்லாததுகளை என்னத்துக்கு தலையில போட்டுட்டு அல்லாஹ் பாதுகாக்கும், நாளை கியாமத்தினால் அல்லாஹ் முன்னால போய் நிற்போம், ஏன்னா செய்த நன்மைக்கு கூலி எதிர்பார்ப்போம். அல்லாஹு தாலா அவனுடைய ரசூல் காட்டிய வழியில் இல்லை என்ற காரணத்தினால் அவைகளை தூக்கி எறிந்து விடுவான். எனவே அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய ரசூல் காட்டிய வழிமுறையில் இபாதத் செய்து வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.